அன்பு நேயர்களை, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். ஒவ்வொரு நாளும் நீங்கள் வேத ஆராய்ச்சியின் தமிழ் ஒலிபரப்பை கேட்டு வருகிறீர்கள் அல்லவா? இந்நிகழ்ச்சிக்காக நீங்கள் ஜெபிக்கிறீர்களா? அப்படி இல்லாவிட்டால் இன்றிலிருந்தாவது தயவாக ஜெபியுங்கள்.
ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் எப்போதும் யேசுநாதர் நாமத்திற்கு ஜெயம் ஜெயம் எப்போதும். உம்மை பின் செல்வேன் சுவாமி, எனக்காக நீர் மரித்தி. எல்லாரும் ஓடினாலும் உமதன்பால் நான் இருப்பேன். சஞ்சலத்தை விட நாளை வர காத்திரதே, ரட்சகரே அழைக்கிறார் பாவியே ஓடிவா. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் என்றாரே. ஜெயம் ஜெயம் எப்போதும்,
ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் எப்போதும்.
இயேசுநாதர் நாமத்திற்கு ஜெயம் ஜெயம் எப்போதும்.
பிரியமான வேத ஆராய்ச்சி நேயர்களே, டிரான்ஸ்வெல் ரேடியோவின் இந்த வானொலி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நீங்கள் கேட்டு வருவதற்காக கர்த்தரை துதிக்கிறோம், உங்களுக்கு நன்றி கூறுகிறோம். கடந்த நிகழ்ச்சியிலே நாம் அப்போஸ்தலர் 25 அதிகாரத்தை சிந்தித்துக் கொண்டிருந்தோம். பேலிக்ஸ் தேசாதிபதியாக இருந்த காலகட்டத்திலே பவுலை எருசலேமிலே கொலை செய்ய யூதர்கள் திட்டமிட்டதினாலே கிலவதியு லீசியா என்பவன் சேனாதிபதியாயிருந்து பவுலை யூதர்கள் கைக்கு ஒப்புக்கொள்ளாமல் செசரியாவிலே பேலிக்ஸின் வசத்திலே ஒப்படைத்தான். பேலிக்ஸ் பதவிகாலம் முடிந்து கடந்து சென்ற பிறகு பெஸ்து என்பவன் வந்தான். பெஸ்து தேசாதிபதியாயிருந்த காலத்திலே பெஸ்துவை பார்ப்பதற்காக அகரிப்பா ராஜாவும் பெர்னிக்கையாலும் வந்திருந்தார்கள். அவர்கள் அங்கே அநேக நாள் சஞ்சரிக்கும்பொழுது பெஸ்து பவுலின் சங்கதியை ராஜாவுக்கு விவரித்தான். அகரிப்பா ராஜா பெஸ்துவை பார்த்து, அந்த மனுஷன் சொல்கிறதை நானும் கேட்க மனதாயிருக்கிறேன் என்றான். எனவே நாளைக்கு நீர் கேட்கலாம் என்று பெஸ்து பவுலின் காரியத்தை கேட்பதற்காக ஒழுங்கு செய்தான். பாருங்கள், அப்போஸ்தலர் 25 அதிகாரம் 23 வசனம்.
மறுநாளிலே அகிரிப்பாவும் பெர்னிக்கேயாலும் மிகுந்த ஆடம்பரத்துடனே வந்து சேனாபதிகளோடும் பட்டணத்து பிரதான மனுஷரோடும் கூட நியாயஸ்தலத்தில் பிரவேசித்தார்கள். உடனே பெஸ்துவினுடைய கட்டளையின்படி பவுல் கொண்டுவரப்பட்டான்.
இந்த காட்சியை பார்த்தீர்களா? பவுலின் செய்தியை கேட்க காத்திருந்த எல்லாரும் பெரிய மனிதர்கள். அங்கே ஆடம்பரத்துடனே எல்லாரும் அமர்ந்திருக்கிறார்கள். பவுலப்போஸ்தலன் சங்கிலிகளினாலே கட்டப்பட்டவராக இந்த அரசர்கள் தேசாதிபதிகள் முன்னாலே வந்து நிற்கிறார். பெஸ்து என்ன கேட்கிறான்? பவுலுக்கு விரோதமாக ஒரு குற்றச்சாட்டை எழுதி அனுப்புவதற்காக அகரிப்பாவின் உதவியை தேடுகிறான். கவனியங்கள், அப்போஸ்தலர் 25 அதிகாரம் 24 முதல் 27 வரை.
அப்பொழுது பெஸ்து, அகிரிப்பா ராஜாவே, எங்களோட கூட இவ்விடத்தில் வந்திருக்கிறவர்களே, நீங்கள் காண்கிற இந்த மனுஷனை குறித்து யூத ஜனங்கள் எல்லாரும் எருசலேமிலும் இவ்விடத்திலும் என்னை வருந்தி கேட்டுக்கொண்டு, இவன் இனி உயிரோடு இருக்கிறது தகாதென்று சொல்லி கூக்குரலிட்டார்கள். இவன் மரணத்துக்கு பாத்திரமானதொன்றையும் செய்யவில்லை என்று நான் அறிந்து கொண்டதினாலும், இவன் தானே ராயனுக்கு அபயமிட்டபடியினாலும் அவரிடத்தில் இவனை அனுப்பும்படி தீர்மானம் பண்ணினேன். இவனை குறித்து ஆண்டவனுக்கு எழுதுகிறதற்கு நிச்சயப்பட்ட காரியம் ஒன்றும் எனக்கு விளங்கவில்லை. காவல் பண்ணப்பட்ட ஒருவன் செய்த குற்றங்களை எடுத்து காட்டாமல் அனுப்புகிறது புத்தியீனமான காரியம் என்று எனக்கு தோன்றுகிறபடியினாலே, இவனை விசாரித்து கேட்ட பின்பு எழுதத்தக்க விசேஷம் ஏதாகிலும் எனக்கு விளங்கும்படி இவனை உங்களுக்கு முன்பாகவும் விசேஷமாய் அகிரிப்பா ராஜாவே உமக்கு முன்பாகவும் கொண்டு வந்தேன் என்றான்.
கவனித்தீர்களா, இந்த நல்ல வாய்ப்பை பயன்படுத்தி பவுல் ஒரு சிறப்பான செய்தியை அங்கே பிரசங்கிக்கிறார். இப்பொழுது நாம் 26 அதிகாரத்திற்குள்ளே கடந்து செல்கிறோம். இங்கே பவுல் அப்போஸ்தலன் கொடுக்கும் சாட்சியானது தனக்கு விரோதமாய் சொல்லப்படுகிற குற்றச்சாட்டு ஒன்றுமில்லை என்று தன்னை நிரபராதி என்று காண்பிப்பதற்காக அவர் பேசவில்லை. மிக தெளிவான சுவிசேஷ செய்தியை கொடுக்கிறார். அகரிப்பா ராஜாவையும் அங்கே இருந்த மற்றவர்களையும் கிறிஸ்துவுக்காக ஆதாயப்படுத்த வேண்டும் என்பதே பவுலினுடைய எண்ணம். இது ஒரு நாடக காட்சி போல அமைந்திருக்கிறது. பொதுவாக இந்த அதிகாரத்தை நாம் வாசிக்க துவங்கினால் இந்த அதிகாரம் முடியும் வரைக்கும் வேத புத்தகத்தை மூடாமல் எவருமே தொடர்ந்து வாசிப்பார்கள். நான் சிறுவனாக இருந்தபொழுது ஒரு பட்டணத்தில் உள்ள எல்லா ஓய்வு நாள் பாடசாலைகளும் கூடும் இடத்திலே இந்த அதிகாரம் நாடகமாக நடிக்கப்பட்ட பொழுது நானும் அதிலே ஒரு கதாபாத்திரமாக நடிக்க எனக்கு கிருபை கிடைத்தது. எனவே என்னுடைய மனதிலேயும் இந்த வேத பகுதி ஒரு நீங்காத இடத்தை பெற்றிருக்கிறது. சரி, பாருங்கள் அப்போஸ்தலர் 26 அதிகாரம் 1 வசனம்.
அகிரிப்பா பவுலை நோக்கி, நீ உனக்காக பேச உனக்கு உத்தரவாகிறது என்றான். அப்பொழுது பவுல் கையை நீட்டி தனக்காக உத்தரவு சொல்ல தொடங்கினான்.
அப்போஸ்தலாய் பவுலுடைய ஊழியத்திலேயே இப்பொழுது அகிரிப்பா முன்னாலே நிற்கும் ஒரு சம்பவம் மிக உன்னதமான ஒரு சம்பவம் என்று சொல்லலாம். ராஜாக்களுக்கு முன்னதாகவும் அதிகாரிகளுக்கு முன்னதாகவும் பவுல் நிற்க வேண்டும் என்று கர்த்தர் கூறிய தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறது. அகிரிப்பா ராஜாவுக்கு முன்னாலே இப்படி சாட்சி சொல்ல வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாய் இருந்திருக்கிறது. அகிரிப்பா ராஜாவுக்கு பவுல் கொடுத்த செய்தியை நாம் விபரமாக அறிந்து கொள்ளும் முன்னதாக இந்த அதிகாரத்திலிருந்து சில முக்கியமான காரியங்களை நாம் குறித்துக் கொள்ள வேண்டும். முதலாவதாக இந்த காட்சியிலே நாம் பார்க்கும்பொழுது பவுல் நியாயம் விசாரிக்கப்படுவது போல தெரியவில்லை. தனக்காக அகரிப்ப முன்னாலே பவுல் வாதாடவும் இல்லை. அவர் சுத்த சுவிசேஷத்தையே பிரசங்கிக்கிறார். உண்மையை சொல்லப்போனால் பவுல் அப்போஸ்தலன் ராயனுக்கு அபயமிட்டிருப்பதனாலே அகரிப்பா ராஜா கூட பவுலை நியாயம் தீர்க்க முடியாது. இப்பொழுது பவுல் பெஸ்துவின் கரங்களை விட்டும் கடந்துவிட்டார். இந்த அதிகாரத்தின் கடைசி வசனத்தை 32 வசனத்தை பார்த்தால் அகரிப்பா பெஸ்துவை பார்த்து, இந்த மனுஷன் ராயனுக்கு அபயமிடாதிருந்தானால் இவனை விடுதலை பண்ணலாம் என்கிறான். பவுலை குற்றவாளி என்று தீர்ப்பதற்கு இப்பொழுது அவர்களுக்கு அதிகாரம் இல்லை, விடுதலை செய்யவும் அதிகாரம் இல்லை. அவர்கள் எந்த உதவியும் அற்றவர்களாய் இருக்கிறார்கள். எனவே பவுல் தன்னை விடுவித்துக் கொள்வதற்காக எதையுமே பேசவில்லை, அவர்களை கிறிஸ்துவுக்காக ஆதாயப்படுத்தும்படியாகவே பேசுகிறார். இங்கே எல்லாருமே அந்த மார்க்கம் அந்த மார்க்கம் என்று பேசுகிறார்கள். அந்த மார்க்கத்தை குறித்த புதிய காரியத்தை நீ கேட்டிருக்கிறாயா என்றுதான் ஒருவரோடு ஒருவர் பேசுகிறார்கள். உடனே மற்றவர் சொல்வார், அந்த மார்க்கத்தை குறித்து நான் ஓரளவு கேட்டிருக்கிறேன், அது புதிதாக இப்பொழுது எல்லா இடங்களிலேயும் பேசப்படுகிறது, அதற்கு விளக்கம் என்ன என்றும் கேட்டிருப்பார்கள். பெஸ்துவும் அகரிப்பாவும் கூட ஒருவருக்கொருவர் இவ்வாறுதான் பேசியிருக்க வேண்டும். அகரிப்பா பெஸ்துவை பார்த்து, இந்த மார்க்கத்தை குறித்து நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், ஆனால் இதை குறித்து மேலும் அறிந்து கொள்ள விரும்புகிறேன், இதை குறித்து சிறப்பாக அறிந்த யாரிடத்திலாவது கேட்க வேண்டும் என்று கூறியிருப்பார். எனவே இப்பொழுது அந்த மார்க்கத்தை குறித்து விபரமாக வெளியரங்கமாய் அறிவிக்க பவுல் வாய்ப்பு பெறுகிறார். கர்த்தருடைய சத்தியத்தை பகிர்ந்து கொள்ள எந்த ஒரு ஊழியருக்கும் கிடைப்பதற்கரிய ஒரு வாய்ப்பு இது. இதைப்போல ஒரு வாய்ப்பு மீண்டுமாக வரவில்லை. அங்கே தேவனை அறியாத மனிதர்களின் ஆடம்பரம்தான் காணப்பட்டது. உயர்வான பதவியில் இருக்கிறவர்கள் மட்டும் பங்கு பெறும் ஒரு பெரிய நிகழ்ச்சியாய் இருந்தது. அகிரிப்பா ராஜாவின் பளபளப்பான சிவப்பு வஸ்திரமும் பெர்னிக்கையாளின் முத்து மாலையும் அங்கே ஜொலித்துக் கொண்டிருந்திருக்கும். கல்வி அறிவு பெற்றவர்களும் பொறுப்பில் இருந்தவர்களும் சுற்றி நின்று பார்க்கிறார்கள். ரோம் அதிகாரத்தின் செழுமையும் பெருமையும் சுற்றி காணப்படுகிறது. மீண்டுமாக லூக்கா எழுதுகிற வார்த்தைகளை சற்றே கவனியுங்கள். அப்போஸ்தலர் 25:23 மறுநாளிலே அகரிப்பாவும் பெர்னிக்கையாளும் மிகுந்த ஆடம்பரத்துடனே வந்து சேனாபதிகளோடும் பட்டணத்து பிரதான மனுஷரோடும் கூட நியாயஸ்தலத்தில் பிரவேசித்தார்கள். உடனே பெஸ்துவினுடைய கட்டளையின்படி பவுல் கொண்டுவரப்பட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது நம்முடைய சிந்தனைகளை தூண்டுகிறதா இருக்கிறது. பவுல் அப்போஸ்தலனுடைய செய்தியை கேட்கும்பொழுதே அந்த சூழலை நம்முடைய மன கண்களிலே வைத்தவர்களாக நாம் இதை கேட்போம். இங்கே கூடியிருக்கிற அந்த கூட்டத்திற்கு இப்பொழுது ஒரே ஒரு நோக்கம்தான், பவுல் என்னும் ஒரு குறிப்பிடத்தக்க கைதியின் பேச்சை கேட்பதற்காக மக்கள் காத்திருக்கிறார்கள். ஏற்கனவே ரோம பேரரசின் பல பகுதிகளிலே சென்று வந்தவர் இவர். கிழக்கு பகுதியிலே இந்த மார்க்கத்தை குறித்து பிரசங்கித்தவர் அவர். கதவு திறக்கப்பட்டது. சங்கிலிகளோடு கூட பவுல் அந்த வண்ணங்கள் நிறைந்த ஒரு காட்சி மேடைக்கு வருகிறார். அவர் ஒரு சிறை கைதியின் உடை தரித்திருக்கிறார். இரண்டு காவலாளர்கள் ஒவ்வொரு பக்கமும் நின்றிருக்கிறார்கள். பார்க்கும்பொழுது யாரையும் கவரும் தோற்றம் அவருக்கு இல்லை. இவர்தான் இயேசு கிறிஸ்துவின் மரணத்தையும் அடக்கம் செய்யப்பட்டதையும் உயிர்த்தெழுதலையும் பிரசங்கித்தவர். ஏனென்றால் அவரே பாவிகளின் இரட்சகர். இந்த மார்க்கத்தை குறித்து அதிகாரத்தோடு பேசக்கூடியவர் இவர். எப்படி பேச வேண்டும் என்பது இவருக்கு தெரியும். ஏனென்றால் இவர் ஞானம் நிறைந்தவர். அங்கே உட்கார்ந்திருக்கிற எல்லாரும் நிச்சயமாக கவனமாக கேட்பார்கள். பரலோக பிரகாசம் அவருடைய முகத்திலே இருக்கிறது. இப்பொழுது அவர் தர்சு பட்டணத்து சவுல் அல்ல, அப்போஸ்தலனாகிய பவுல். பெஸ்து பவுலை யூதர்கள் கொலை செய்ய எப்படி முயன்றார்கள் என்பதை கூறுகிறார். இந்த யூதர்கள் அவரை எந்த அளவு பகைத்தார்கள் என்பது அவருக்கு தெரியும். ஆனாலும் எந்த ஒரு குற்றத்தையும் அவர் மேல் சுமத்த முடியவில்லை. முழு கூட்டமும் பவுலையே பார்த்துக் கொண்டிருக்கிறது. பவுலும் தன்னுடைய வார்த்தைகளை ஆரம்பிக்கும் முன்னதாக எல்லாரையும் தன்னுடைய கண்களினாலே ஒருமுறை பார்த்திருப்பார். பவுல் மற்றவர்களை கவரும் ஒரு தோற்றமுள்ளவர் அல்ல. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னது நினைவிலே இருக்கிறதா? உலகம் உங்களை பகைத்தால் நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம், ஏனென்றால் அது முதலாவது என்னை பகைத்தது என்று யோவான் 15:18 வசனத்திலே கூறியிருக்கிறார். பவுல் கர்த்தருக்கு உண்மையுள்ளவராய் இருந்தபடினாலே இப்பொழுது உலகம் அவரை பகைக்கிறது. ஆம் பிரியமான சகோதரனை சகோதரியே, உண்மையாய் கர்த்தரை பின்பற்ற விரும்புகிற ஒவ்வொருவரும் பாடுபடுவார்கள். தோற்றத்திலே மற்றவர்களை கவரக்கூடிய ஒரு தோற்றம் இல்லாவிட்டாலும் தேவனுடைய கிருபையினாலே எல்லாரையும் கவரக்கூடிய ஒரு கிருபை அவருக்கு இருந்தது. பரிசுத்தாவியின் வல்லமை பெற்றவராக அவர் அங்கே நிற்கிறார். நானும் நீங்களும் அப்போஸ்தலனாய் பவுலோடு கூட சேர்ந்து கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்புக் கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன் என்று சொல்லக்கூடுமானால் அது எவ்வளவு சிறந்ததாயிருக்கும். பிரியமானவர்களே, இந்த கூட்டத்தில் இருக்கிற இரண்டு பேரை சற்றே நாம் உற்று பார்ப்போம். ஒன்று அகரிப்பா, அடுத்தது பவுல். இரண்டு பேருக்கும் எவ்வளவு பெரிய வித்தியாசம்! ஒருவர் சிறப்பான வண்ண உடை அணிந்திருக்கிறார், மற்றும் ஒருவர் கைதியின் உடை அணிந்திருக்கிறார். ஒருவர் அங்கே அரியணையிலே இருக்கிறார், மற்றும் ஒருவர் சங்கிலிகளினாலே கட்டப்பட்டவராயிருக்கிறார். ஒருவர் கிரீடம் தரித்தவராயிருக்கிறார், மற்றும் ஒருவர் சங்கிலியினாலே கட்டப்பட்டிருக்கிறார். அகரிப்பா ராஜாவாயிருக்கிறான், ஆனால் பாவத்தின் அடிமைத்தனத்திலே இருக்கிறான். பவுல் சங்கிலிகளினாலே கட்டப்பட்ட ஒரு கைதியாக இருந்தாலும் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விடுதலை பெற்ற மகிழ்ச்சியிலே கிறிஸ்துவிலே கலிகூர்ந்திருக்கிறார். ஆனால் அகரிப்பா பவுலையோ தன்னைத்தானோ விடுவித்துக் கொள்ள முடியாத ஒரு உலக பிரகாரமான அரசனாயிருக்கிறான். பவுலோ அவரை விடுதலை செய்ய ராஜாதி ராஜாவின் பிரதிநிதியாக அகரிப்பாவையும் அவருடைய பாவ வழியிலிருந்து விடுவிக்கக்கூடிய ஒருவராய் இருக்கிறார். அருமையானவர்களே, இந்த அகரிப்பா ராஜா ஏரோது வம்சத்திலே வந்த ஒரு அரசன். வேத புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிற குடும்பங்களிலே மிகவும் கேடான ஒரு குடும்பம் அது. பழைய ஏற்பாட்டிலே ஆகாவை குறித்து ஏசபேலை குறித்து நாம் வாசிக்கிறோம் இல்லையா? அகரிப்பா அறிவுள்ள மனிதன். பல வகைகளிலே பின்னணியத்திலே அவன் உயர்வாக இருந்தவன்தான். அகரிப்பா ராஜாவிற்கு மோசேயின் பிரமாணங்கள் தெரியும். இதை குறித்து பவுல் மகிழ்ச்சி அடைகிறார். ஏனென்றால் தன்மேலே சாட்டப்படுகிற குற்றத்தை இவர் புரிந்து கொள்ள முடியும் என்பதை உணர்கிறார். ஏற்கனவே நான் சொன்னது போல பவுல் சற்று பொறுமை இழந்தவராகத்தான் இருக்கிறார். ஏனென்றால் 2 ஆண்டுகள் அவர் இப்படி சிறையிலே இருந்திருக்கிறார். எருசலேமிலே ஜனக்கூட்டங்களுக்கு முன்னாலே நின்றார். சேனாபதிக்கு முன்னாலே நின்றார். பேலிக்ஸுக்கு முன்னாலே நின்றார். மொத்தமாகவும் தனிப்பட்ட விதத்திலேயும் பேலிக்ஸோடு பேசினார். பெஸ்துவனிடத்திலேயும் அவர் சாட்சி பகிர்ந்தார். இப்பொழுது அகரிப்பா ராஜாவிற்கு முன்னாலே இருக்கிறார். அகரிப்பா ராஜாவைப் போல வேறு யாருக்கும் பவுலை புரிந்து கொள்ளக்கூடிய பின்னணியம் கிடையாது. அவர்கள் நற்செய்தியையும் புரிந்து கொள்ளவில்லை. இதேபோலத்தான் எருசலேமிலிருந்த அந்த சேனாபதியும். இந்த பகுதியிலே வாழ்ந்த இந்த ரோம பொறுப்பாளர்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து அதிகமாக அறிந்திருக்கலாம். பவுலப்போஸ்தலன் சொல்வதை கவனித்திருந்தாலும் அதை அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. இருந்தாலும் அதுதான் அன்றைய சூழ்நிலை. அகரிப்பா ராஜாவை கிறிஸ்துவை விசுவாசிக்கும் விசுவாசத்திற்குள்ளே அழைக்கும்படியாக பவுல் பேசுகிறார். மிக ஞானமான முறையிலே, ஒரு ஒழுங்கு முறையிலே அவர் விவரிக்கிறார். தான் குற்றவாளி அல்ல என்பதை நிரூபிப்பதற்காக எதையுமே பேசவில்லை. சுத்த சுவிசேஷத்தை தெளிவாக எடுத்துச் சொல்கிறார். பாருங்கள், அப்போஸ்தலர் 26:2-3
அகிரிப்பா ராஜாவே, யூதர்கள் என்மேல் சாட்டுகிற சகல காரியங்களை குறித்தும் நான் இன்றைக்கு உமக்கு முன்பாக உத்தரவு சொல்லப் போகிறபடியினாலே என்னை பாக்கியவான் என்று எண்ணுகிறேன். விசேஷமாய் நீர் யூதருடைய சகல முறைமைகளையும் தர்க்கங்களையும் அறிந்தவரானதால் அப்படி எண்ணுகிறேன். ஆகையால் நான் சொல்வதை பொறுமையோட கேட்கும்படி உம்மை வேண்டிக் கொள்கிறேன்.
அப்போஸ்தலன் பவுல் தான் பேசுவது புரிந்து கொள்ளும் ஒருவரிடத்திலே இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கிறார். இப்படி அறிவு பெற்ற மோசேயின் பிரமாணத்தை அறிந்த ஒருவரிடத்திலே பேசுவதை குறித்து அவர் மகிழ்ச்சி அடைகிறார். பவுலும் மோசேயின் பிரமாணங்களை கற்றவர். அவர் இயேசு கிறிஸ்துவையும் சந்தித்து விட்டவர். எனவே மோசேயின் பிரமாணங்களிலே ஒரு அர்த்தம் இருக்கிறது. பவுலப்போஸ்தலனின் இருதயமானது புதிய வெளிச்சத்தினாலே நிறைந்ததாயிருக்கிறது. நியாய பிரமாணத்தினாலே வரும் நீதிக்கு இயேசு கிறிஸ்துவே முடிவாயிருக்கிறார் என்பதை அறிந்திருக்கிறார். தேவன் மனுக்குலத்திலே எதை எதிர்பார்க்கிறாரோ அதை இயேசு கிறிஸ்து மூலமாய் மனுக்குலத்திற்கு கொடுத்து விட்டார் என்பதையும் அறிந்திருக்கிறார். தேவன் நல்லவர் என்பதும் இயேசு கிறிஸ்து மூலமாய் நம்மையிலே கிருபையாயிருக்கிறார் என்பதையும் பவுல் அறிந்திருக்கிறார். இந்த சத்தியங்களையே அகரிப்பா ராஜாவும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று பவுல் வாஞ்சித்தார். ஆத்தும பாரத்தோடு கூட அவர் பேசுகிறார். பவுலப்போஸ்தலன் மார்ஸ் மேடையிலே கொடுத்த செய்தி அற்புதமான ஒன்று என்றாலும் இந்த செய்தியோடு கூட அது ஒப்பிடப்பட முடியாது. பல மனிதர்கள் பவுல் பேசுவதை கேட்கும்படியாக இப்பொழுது கூடியிருந்தாலும் பவுல் ஒரே ஒரு மனிதனிடத்திலே, அகரிப்பா ராஜாவினிடத்திலேதான் இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த மனிதனை கிறிஸ்துவுக்காக எப்படியாவது ஆதாயப்படுத்திவிட வேண்டும் என்பதே அவருடைய ஆதங்கம். மிக மதிப்போடும் மரியாதையோடும் இந்த வாய்ப்பை குறித்து தான் எவ்வளவு மகிழ்ச்சி அடைகிறேன் என்று கூறி ஆரம்பிக்கிறார். பின்னர் தன்னுடைய இளமை கால வாழ்க்கை குறித்த ஒரு முக உரையை கொடுக்கிறார். பின்னர் தன்னுடைய மனமாற்றத்தை குறித்து பேசுகிறார். இறுதியாக அவரை கிறிஸ்துவுக்காக ஆதாயப்படுத்தப்படும்படியாய் முயற்சி எடுக்கிறார். அருமையானவர்களே, வேத புஸ்தகம் வைத்திருப்பீர்கள் என்றால் தயவு கூர்ந்து இந்த பகுதியை நீங்கள் திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் 26:4-23 தொடர்ச்சியாக இப்பொழுது நாம் கேட்கப் போகிறோம்.
நான் என் சிறு வயது முதற்கொண்டு எருசலேமிலே என் ஜனத்தாருக்குள்ளே இருந்தபடியால் ஆதி முதல் நான் நடந்த நடக்கையை யூதர் எல்லாரும் அறிந்திருக்கிறார்கள். நம்முடைய மார்க்கத்தில் உள்ள சமய பேதங்களில் மிகவும் கண்டிப்பான சமயத்துக்கு இசைந்தபடி பரிசேயனாய் நடந்தேன் என்று சாட்சி சொல்ல அவர்களுக்கு மனதிருந்தால் சொல்லலாம். தேவன் நம்முடைய பிதாக்களுக்கு அருளி செய்த வாக்குத்தத்தம் நிறைவேறும் என்கிற நம்பிக்கைக்காகவே நான் இப்பொழுது நியாய தீர்ப்படைகிறவனாய் நிற்கிறேன். இரவும் பகலும் இடைவிடாமல் ஆராதனை செய்து வருகிற நம்முடைய 12 கோத்திரத்தாரும் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும் என்று நம்பியிருக்கிறார்கள். அகிரிப்பா ராஜாவே, அந்த நம்பிக்கை நிமித்தமே யூதர்கள் என்மேல் குற்றம் சாட்டுகிறார்கள். தேவன் மரித்தோரை எழுப்புகிறது நம்பப்படாத காரியம் என்று நீங்கள் எண்ணுகிறதென்ன? முன்னே நானும் நஸ்ரேனாகிய இயேசுவின் நாமத்திற்கு விரோதமாய் அநேக காரியங்களை நடப்பிக்க வேண்டும் என்று நினைத்திருந்தேன். அப்படியே நான் எருசலேமிலும் செய்தேன். நான் பிரதான ஆசாரியர்களிடத்தில் அதிகாரம் பெற்று பரிசுத்தவான்களில் அநேகரை சிறைச்சாலைகளில் அடைத்தேன். அவர்கள் கொலை செய்யப்படுகையில் நானும் சம்மதித்திருந்தேன். சகல ஜப ஆலயங்களிலும் நான் அவர்களை அநேகந்தரம் தண்டித்து தேவ தூஷணம் சொல்ல கட்டாயப்படுத்தினேன். அவர்கள் பேரில் மூர்க்க வெறி கொண்டவனாய் அந்நிய பட்டணங்கள் வரைக்கும் அவர்களை துன்பப்படுத்தினேன். இப்படி செய்து வருகையில் நான் பிரதான ஆசாரியர்களிடத்தில் அதிகாரமும் உத்தரவும் பெற்று தமஸ்குவுக்கு போகும்போது மத்தியான வேளையில், ராஜாவே, நான் வழியிலே சூரியனுடைய பிரகாசத்திலும் அதிகமான ஒளி வானத்திலிருந்து என்னையும் என்னுடனே கூட பிரயாணம் பண்ணினவர்களையும் சுற்றி பிரகாசிக்க கண்டேன். நாங்கள் எல்லாரும் தரையிலே விழுந்தபோது, சவுலே சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்று எபிரேய பாஷையிலே என்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டேன். அப்பொழுது நான், ஆண்டவரே, நீர் யார் என்றேன். அதற்கு அவர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. இப்பொழுது நீ எழுந்து காலூன்றி நில். நீ கண்டவைகளையும் நான் உனக்கு தரிசனமாகி காண்பிக்கப் போகிறவைகளையும் குறித்து உன்னை ஊழியக்காரனாகவும் சாட்சியாகவும் ஏற்படுத்துகிறதற்காக உனக்கு தரிசனமானேன். உன் சுய ஜனத்தாரிடத்தினின்றும் அந்நிய ஜனத்தாரிடத்தினின்றும் உன்னை விடுதலையாக்கி அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படிக்கு நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்திற்கு அனுப்புகிறேன் என்றார். ஆகையால் அகிரிப்பா ராஜாவே, நான் அந்த பரம தரிசனத்துக்கு கீழ்ப்படியாதவனாய் இருக்கவில்லை. முன்பு தமஸ்குவிலும் எருசலேமிலும் யூதயா தேசமெங்கும் உள்ளவர்களிடத்திலும் பின்பு புறஜாதியாரிடத்திலும் நான் போய் அவர்கள் தேவனிடத்திற்கு மனம் திரும்பி குணப்படவும் மனந்திரும்புதலுக்கேற்ற கிரியைகளை செய்யவும் வேண்டுமென்று அறிவித்தேன். இது நிமித்தமே யூதர்கள் தேவாலயத்திலே என்னை பிடித்து கொலை செய்ய பிரயத்தனம் பண்ணினார்கள். ஆனாலும் தேவ அனுகிரகம் பெற்று நான் இந்நாள் வரைக்கும் சிறியோருக்கும் பெரியோருக்கும் சாட்சி கூறி வருகிறேன். தீர்க்கதரிசிகளும் மோசேயும் முன்னமே சொல்லியிருந்தபடியே கிறிஸ்து பாடுபட வேண்டியதென்றும் மரித்தோர் உயிர்த்தெழுதலில் அவர் முதல்வராகி சுய ஜனங்களுக்கும் அந்நிய ஜனங்களுக்கும் ஒளியை வெளிப்படுத்துகிறவர் என்றும் சொல்லுகிறேனே அன்றி வேறொன்றையும் நான் சொல்லுகிறதில்லை என்றான்.
தன்னுடைய இளமையை குறித்து, எப்படி தான் ஒரு பரிசேயனாய் இருந்தான் என்பதை குறித்து, பின்னர் தமஸ்குவிற்கு செல்லும் பாதையிலே எப்படி மனமாற்றம் அடைந்தார் என்பதை குறித்து கூறிவிட்டார். நாசரேத்தூர் இயேசுவுக்கு விரோதமாக நான் பல காரியங்களை செய்தேன். என்னை தவிர இயேசு கிறிஸ்துக்கு ஒரு பெரிய விரோதி இருக்கவே முடியாது. இயேசு கிறிஸ்துவையும் சுவிசேஷத்தையும் நான் அவ்வளவு வெறுத்தேன் என்பதை கூறுகிறார். எப்படி எருசலேமின் சபையை துன்பப்படுத்தினார் என்றும் மற்ற இடங்களிலே இருந்த கிறிஸ்தவர்கள் மேலேயும் எவ்வளவு விரோதமாய் இருந்தார் என்பதையும் விவரிக்கிறார். இந்த காரணத்தினாலேயே 2 ஆண்டு காலம் சிறையிலே அவர் பொறுமையோடு இருந்தார். ஏனென்றால் பவுலும் ஒரு காலத்திலே அவர்களைப் போலத்தான் இருந்தார். எனவே அவர்கள் எப்படி உணர்வார்கள் என்பது அவருக்கு தெரியும். தமஸ்குவின் பாதையிலே இயேசு தன்னை எப்படி சந்தித்தார் என்பதை தெளிவாக கூறுகிறார். அப்பொழுதுதான் தேவனுடைய திட்டத்திற்கு மாறாக செல்வதை அவர் உணர்ந்தார். பல ஆண்டுகளுக்கு பிறகு பிலிப்பியருக்கு தன்னுடைய அனுபவத்தை குறித்து எழுதும் பொழுதும் இவ்வாறு எழுதியிருக்கிறார். கவனியுங்கள், பிலிப்பியர் 3:7-8. ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகளைவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன் என்று கூறுகிறார். உண்மையாகவே ஒரு பெரிய புரட்சி அவருடைய வாழ்க்கையிலே நடைபெற்றிருக்கிறது. வெறும் சமயத்தை நம்பியிருந்த சவுல் இயேசு கிறிஸ்துவை சந்தித்தபொழுது சமயத்தை தூர எறிந்துவிட்டார். எதை லாபமாக எண்ணியிருந்தாரோ அதை நஷ்டம் என்று உதறிவிட்டார். இயேசு கிறிஸ்துவை பகைத்த அவர் இயேசு கிறிஸ்துவுக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து விட்டார். தான் கண்ட காட்சியின் உண்மையை விவரிக்கிறார். புறஜாதி மக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் தன்னை ஏற்படுத்தியிருப்பதை கூறுகிறார். 19 வசனத்திலிருந்து தான் கண்ட தரிசனத்திற்கு எப்படி பதில் கூறினார் என்பதை சொல்லிவிட்டு, அகிரிப்பா ராஜாவே, நான் இந்த பரம தரிசனத்திற்கு கீழ்ப்படியாதவனாய் இருக்கவில்லை என்று தெளிவாய் கூறுகிறார். இவ்வாறு சொல்வதின் காரணம் என்ன? வேறு நான் என்ன செய்ய முடியும்? நீங்கள் என்னுடைய இடத்திலே இருந்தாலும் இதைத்தான் செய்திருப்பீர்கள் என்பது போல பவுல் பேசுகிறார். மிக தெளிவாக இந்த மார்க்கமானது பழைய ஏற்பாட்டின் நிறைவேறுதலே என்பதை கூறிவிட்டார். பாருங்கள், அப்போஸ்தலர் 26:22.
ஆனாலும் தேவ அனுகிரகம் பெற்று நான் இந்நாள் வரைக்கும் சிறியோருக்கும் பெரியோருக்கும் சாட்சி கூறி வருகிறேன்.
இது பழைய ஏற்பாட்டிற்கு எதிரானதாக இல்லை. வசனம் 23 சுவிசேஷம் மிக தெளிவாக வருகிறது. கிறிஸ்து பாடுபட வேண்டியதென்றும் மரித்தோர் உயிர்த்தெழுதலில் அவர் முதல்வராகி யூத ஜனங்களுக்கும் அந்நிய ஜனங்களுக்கும் ஒளியை வெளிப்படுத்துகிறவர் என்றும் சொல்லுகிறார். வேறு ஒன்றும் சொல்வதற்கில்லை என்றும் கூறுகிறார். மிக தெளிவாக இயேசு கிறிஸ்து பாவத்திற்காக மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு எழுந்தார் என்பதை கூறிவிட்டார். எப்பொழுதுமே பவுல் உயிர்த்தெழுதலை அழுத்தம் திருத்தமாக சொல்லுவார். அருமையான சகோதரனை சகோதரியே, நாமும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் பொழுது மரணத்தோடு கூட நிறுத்திவிடாமல் இயேசுவின் உயிர்த்தெழுதலையும் தெளிவாக சொல்ல வேண்டும். தொடர்ந்து என்ன நடைபெற்றது என்பதை நாம் அடுத்த நிகழ்ச்சியில் சிந்திப்போம். நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிற எங்களுக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை இவ்வளவு தெளிவாக சொல்வதற்கு எப்பொழுதும் நாமும் அறிந்தவர்களாய் இருக்க வேண்டும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்மிலே யாராவது இயேசு இலவசமாக கொடுத்திருக்கிற பாவ மன்னிப்பையும் ரட்சிப்பையும் பெற்றுக் கொள்ளாதவர்களாய் இருப்போம் என்றால் நம்முடைய வாழ்க்கையை குறித்தும் இன்றைக்கு நாம் சிந்திக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். நாம் பாவ மன்னிப்பையும் மீட்பையும் பெற்றுக் கொள்ளும்படியாக வேறு எங்கும் செல்ல தேவையில்லை. நாம் பணம் செலவு செய்ய தேவையில்லை. மனிதர்கள் பின்னாலே ஓட தேவையில்லை. இருக்கிற இடங்களிலேதானே இருந்து நம்முடைய பாவங்களுக்கான தண்டனையை இயேசு சுமந்து தீர்த்தார். நமக்காகவும் சிலுவையிலே பாடுபட்டார் என்பதை உணர்ந்து அதை அறிக்கை செய்து நம்முடைய பாவங்களையும் அவருடைய சமூகத்திலே அறிக்கையிடுவோம் என்றால் நம்முடைய பாவங்களை மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். ஒருவேளை இதுவரை நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்தை செய்யவில்லை என்றால் இந்த நேரத்திலேயும் தெளிவான சுவிசேஷத்தை பவுலப்போஸ்தலனின் வாயிலாக நீங்கள் கேட்டீர்கள். அதற்கு கீழ்ப்படிந்து இயேசுவே, என்னுடைய பாவத்திற்காகவும் நீர் சிலுவையிலே மரித்தீர் என்பதை நான் முழு இருதயத்தோடு விசுவாசிக்கிறேன். என்னை நானே ரட்சித்துக் கொள்ள முடியாது என்பதையும் நான் அறிக்கையிடுகிறேன். என்னுடைய உள்ளத்திலே வாரும், என்னுடைய பாவங்களை எனக்கு காட்டும், என்னுடைய பாவங்களை எனக்கு மன்னியும், என்னை புது சிருஷ்டியாக்கும் என்று விசுவாசத்தோடு ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்திலேயும் இந்த உம்முடைய வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. யாராவது தங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே உம்முடைய மீட்பையும் ரட்சிப்பையும் பெற்றுக் கொள்ளாமல் இந்த வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருப்பார்கள் என்றால் ஆனால் இப்பொழுது தங்கள் இருதயத்தின் ஆழத்திலே இயேசுவே, நானும் உண்மை விசுவாசிக்கிறேன், நீர் என்னுடைய பாவத்திற்கான தண்டனையையும் ஏற்றுக்கொண்டீர் என்பதை நான் உணர்ந்து கொள்கிறேன், என்னுடைய உள்ளத்திலே வாரும், என்னை பாவமர கழுவும், நான் உம்முடைய பிள்ளையாய் வாழ என்னை பரிசுத்த ஆவியானவராலே பலப்படுத்தும் என்று ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் உம்முடைய சமாதானத்தையும் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தையும் ரட்சிப்பின் சந்தோஷத்தையும் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஒருமனப்பட்ட இருதயம் உள்ளவர்களாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. உங்கள் இருதயம் துவளாமலும் நீங்கள் பயப்படாமலும் இருங்கள். இரேமியா 51:46.